அவருடைய கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அவரை நான் கடைசி தடவையாக யாழ்ப்பாணத்தில் சந்தித்த பொழுது இளைய எதிரியர் மறுவாழ்வு கழகம் 17 நிகழ்வுகளை, கலந்துரையாடல்களை, அகதி மக்கள் கலந்துரையாடல்களை நடத்தி அதனுடைய வெளிப்பாடாக கருத்தில் கொள்ளப்பட்ட விஷயங்களை அவருக்கு பகிர்ந்து நாடு திரும்பலுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வேண்டும் என்று அவரோடு பேசிய பொழுது அவர் தன்னார்வமாக லட்சம் மக்கள் திரும்ப வேண்டும் என்ற கருத்தை அவரும் பரிமாறினார். நான் இதுவரை சந்தித்த பலரும் அதே கருத்தை ஒத்துக்கொள்கிறார்கள். எனவே நாடு திரும்பல் என்பது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்லாமல் எங்களுடைய கடமையும் கூட. கஷ்டப்பட்ட மக்கள் எல்லாம் திரும்ப சொந்த காலில் நிற்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரம் நாங்கள் அங்கு திரும்பி அந்த மக்களுக்கு தோள் கொடுக்கின்ற ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. எனவே நாங்கள் நிச்சயமாக நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இளைய எதிரியர் மறுவாழ்வு கழகத்தினுடைய கருத்தும் அது, மக்களுடைய கருத்தும் அதுதான்.
அந்த மக்களுடைய கருத்து என்பதிலே நீங்கள் நிச்சயமாக எவ்வாறு சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? கிட்டத்தட்ட அவர்கள் இந்தியாவுக்கு வந்து 30 ஆண்டுகளாகிவிட்டன. அவர்களது இரண்டாம் தலைமுறையும் இந்தியாவிலேயே பிறந்து இந்தியாவிலேயே வளர்ந்து கல்வி கற்று இருக்கின்ற சூழல் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அவர்கள் வந்து திரும்ப போவதற்கு எந்த அளவுக்கு மனதளவிலே தயாராக இருக்கிறார்கள் என்பது பற்றி நிச்சயமாக உங்களால் சொல்ல முடியுமா?
மனதளவை பொறுத்தளவிலே வேறுபட்ட மனநிலைகளில் ஆட்கள் இருக்கிறது. எப்பவும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அதே நேரம் இங்கு நாங்கள் அதிதிகளாக உள்ளூர் மக்களை விட சிறப்பாக நடத்தப்பட்டு இங்கு வாழ்ந்து வருகிறோம். அந்த வாழ்க்கையானது தற்காலிகமானது. எமக்கென்று இருக்கின்ற உரிமை நாட்டுக்கு திரும்பும் உரிமை. அந்த நாட்டுக்கு திரும்பி அங்கு எங்களுடைய உரிமைகளை நாங்கள் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். அதுதான் நிரந்தரமான தீர்வாக இருக்கும். இதை அந்த 17 கலந்துரையாடல்களில் மக்களின் கருத்தாக வெளிப்பட்ட ஒரு கருத்து இது. பல வித்தியாசமான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருந்தாலும் எது நிரந்தரமான முடிவு, தக்க வைக்கக்கூடிய முடிவு, நல்ல முடிவு என்று பகுப்பாய்வு செய்ததன் பின்னர் எடுக்கப்பட்ட முடிவு. நாங்கள் எல்லோரும் காலக்கிரமத்தில் எங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி எங்கள் மண்ணை காக்க வேண்டும், அங்கு கஷ்டப்படுகிற மக்களுக்கு தோள் கொடுக்க வேண்டும், நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் அனைவரினுடைய உள்ள கிடக்கை.
சரி, அப்படின்னால் அந்த மாதிரியான ஒரு நீங்கள் சொல்வதே ஒரு வாதத்திற்காக ஒப்புக்கொண்டாலும் இலங்கையிலே சென்றவர்கள் அங்கே கஷ்டப்படுகின்ற சக தமிழர்களுக்கு தோள் கொடுக்க வேண்டும், இவர்களும் தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற உங்களது கருத்தை ஒப்புக்கொண்டாலும் அதற்கான ஒரு அரசியல் சூழல் அங்கே நிலவுவதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? அந்த சூழல் வந்துவிட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? அங்கே இன்னும் பல பிரச்சனைகள் இருப்பதாகத்தானே செய்திகள் வருகின்றன.
அரசியல் சூழல் என்ற காரணத்துக்காக புலம்பெயரவில்லை. புலம்பெயர்ந்த மக்கள் உயிர் பாதுகாப்பு என்ற ஒரு சூழலிலே, பாதுகாப்பற்ற சூழலிலே.
அதைத்தான் நான் அரசியல் சூழல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொன்னேன். அதே சூழல்
பாதுகாப்பற்ற சூழல் என்று இல்லை. உயிர் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவி வருகின்றது. சம்பவங்கள் இல்லாமல் இல்லை. அந்த சம்பவங்களும் நிகழாவண்ணம் நிலைமையை சீர் செய்ய வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. ஒரு போர் என்ற ஒரு சூழ்நிலை முடிந்து அமைதி திரும்புகின்ற நேரத்திலே அது தாமதமாகினாலும் அந்த அமைதியை நிலைநாட்டவும் எம்முடைய உரிமைகளை நிலைநாட்டவும் நாங்கள் நாட்டுக்கு சென்று தோள் கொடுக்க வேண்டும்.
இல்லை, அங்கே வந்து இன்னும் இந்த இராணுவ மிலிட்டரைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற இராணுவ மயமாக அந்த யாழ்ப்பாண குடாநாடு மட்டுமல்ல வடமாகாணம் முழுவதுமே அந்த மையம், இராணுவத்தின் பிரசன்னம் மற்றும் இந்த மக்களின் காணி பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் தொடர்வதாகவே செய்திகள் வருகின்ற நிலையில் இவர்களும் போய் அந்த கஷ்டத்தில் பங்கேற்க வேண்டுமா, அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டுமா? 30 ஆண்டுகள் ஓரளவு அமைதியை அனுபவித்த பிறகு என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? எனவே நீ அவர்கள் போவதற்கு முன்னதாக ஒரு ப்ரீ கண்டிஷன் ஏதாவது நீங்கள் விதிப்பீர்களா?
அப்படியாக நாங்கள் சொல்லவில்லை. எங்களுக்கு பின்வரும் இந்த இத்தனை காலமாக எங்களுக்கு பேருதவி செய்த தமிழ்நாடு இந்தியா மேலும் சில உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதை என் சொந்த நாட்டுக்கு நான் திரும்பி செல்வதற்கு சில நிபந்தனைகள் விதிப்பது அழகல்ல, அதை நாங்கள் செய்ய மாட்டோம். அதே நேரம் 30 வருடத்திலேயே இருந்த மக்கள் திரும்ப சொந்த நாட்டுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு சில உதவிகள் தேவை. அந்த உதவிகளை மனமுவந்து வழங்க வேண்டும் என்று நாங்கள் 48 விஷயங்களை கொண்ட ஒரு மகஜரை தயார் பண்ணி இந்திய பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதல்வர், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், இலங்கை ஜனாதிபதி, வெளியுறவுத்துறை அமைச்சர் போன்றவர்களுக்கு அனுப்பி சகலரிடமும் பேசி ஒரு நல்ல ஆதரவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இந்த மக்கள் நாடு திரும்ப வருவதை வெற்றிகரமாக நடத்த நாங்கள் முனைகிறோம்.
இந்த 48 அம்சங்களிலே குறிப்பிடத்தகுந்த அம்சங்கள் என்று எதை ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா?
காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அந்த பாரதியே பாடினார், அதை நாங்களும் பாடத்தானே வேண்டும். நம்முடைய மக்களுக்கு அங்கு காணி இருந்தது, அந்த காணிகளுக்கான உரிமங்கள் அது தொடர்பாக சிக்கல்கள் ஏற்படலாம். எனவே இந்த திட்டத்தை உருவாக்கும் போது, நாட்டுக்கு திரும்புகின்ற திட்டத்தை உருவாக்கும் போது, காணி நிலமும் ஒரு சிறு குடியிருப்பும் வாழ்வாதாரத்துக்கு சில உதவிகளும் அதிலே முக்கியமாக வருகின்ற கருத்துக்களாக இருக்கின்றன.
சரி, இது தொடர்பாக இந்திய அரசும் இலங்கை அரசும் என்ன விதமான சமிக்ஞைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றன?
முதலாவதாக நாங்கள் தமிழக அரசோடு எங்களுடைய கருத்துக்களை பரிமாறி தமிழக அரசின் ஊடாக மத்திய அரசுக்கு அந்த கருத்து பரிமாற்றத்தை ஏற்படுத்துகின்றோம். அவர்கள் இதனை மனமு வந்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதனை பரிந்துரைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்னோடியாக 2012 டிசம்பர் மாதம் சில முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அந்த முயற்சிகள் தொடர்ந்து எடுக்கப்படுவதில் சில காரணங்கள், எடுக்கப்படாததற்கு சில காரணங்கள் இருந்தாலும் அதிலே விட்ட இடத்திலிருந்து எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்ப இருக்கின்றது. அப்படி என்றால் 2012 நடந்த சந்திப்புகளின் போது இலங்கை அரசு முக்கியம் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். நாங்கள் இலங்கை அரசோடும் சென்று பேசி இது சற்று நாள் எடுக்கக்கூடிய நாடு திரும்பல் ப்ரொட்ராக்டட் ரிட்டர்ன் என்பதை திரு ஜிஎல்பி அவர்களுக்கு விளக்கப்படுத்துற பொழுது அவர் அதை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது, ஒரு திட்டமிட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு நாடு திரும்பலாக அதனை செய்தால் வசதிப்பட பள்ளியில் குழந்தைகளை அவர்கள் விட்ட இடத்திலே விடாமல் வசதியான நேரத்திலே அவர்களை பள்ளியில் இருந்து எடுத்து இலங்கையிலே பள்ளிகளில் சேர்க்கக்கூடியதாக திட்டமிடப்பட்ட ஒரு நாடு திரும்பல் என்ற ஒரு திட்டத்தை வகுப்பது நல்லது என்ற பொழுது அதனையும் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இவை எல்லாவற்றுக்கும் முக்கியமாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருப்பது என்று சொல்வது இவர்களுக்கு ஒரு அத்திவாரமாக இருக்கும் என்பதையும் நாங்கள் எடுத்து சொன்னோம். அந்த சந்திப்பு வெற்றிகரமாக நடந்ததை தொடர்ந்து தமிழக அரசுக்கு அதனை எடுத்து சொல்லி தமிழக அரசினுடைய மறுவாழ்வுத்துறை ஆணையர் அவர்கள் டெல்லியில் இருந்த சர்வ அமைச்சரவைகளின் பிரதிநிதிகளினுடைய கூட்டத்திலே டிசம்பர் மாதம் 22 அவர் சந்தித்து அந்த கருத்துக்களை முன்வைத்தார். பெரும்பாலான கருத்துக்கள் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதை முன்னெடுத்து செல்லுகின்ற முயற்சிகள் செய்யப்பட வேண்டும். இம்முறை கூட திரும்ப நாங்கள் தொடங்கின முயற்சியிலே வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர கேட்டிருக்கிறார். அதை நாங்கள் தொடர இருக்கின்றோம். இந்திய அரசும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறிப்பாக எடுத்து வகுத்து தர கேட்டிருக்கிறார்கள். அதனையும் செய்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக ஒரு சிறிய உதவியை நாங்கள் கேட்போம். படகு சேவை என்பது மிக முக்கியமானது. கட்டுமுட்டு சாமானோடு அவர்கள் நாட்டுக்கு செல்வதாக இருந்தால் விமானத்தில் செல்ல முடியாது. படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டால் நிச்சயமாக தங்களுடைய உடைமைகளை எடுத்து செல்வதற்கு மிக வசதியாக இருக்கும். அந்த தொடர்வண்டி தொடர்புகள் எல்லாம் சரி செய்து படகு சேவையும் ஆரம்பித்து 2015 இந்த பயணத்தை ஆரம்பிப்பதற்கு மிக எளிதாக இருக்கும். அதனை ஒரு அம்சமாக நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். இங்கு பல ஆண்டுகள் இருந்தவர்கள் தங்கள் உடைமைகளை எடுத்து செல்வதற்கான வசதிகளையும் செய்து கொடுங்கள். அவர்களுடைய கொஞ்ச நஞ்ச வளங்களையும் அவர்கள் எடுத்து செல்வதற்கு உதவி செய்யுங்கள் என்று இரண்டு அரசாங்கங்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு புரிந்துணர்வு இருக்குமேயானால் அது வெற்றிகரமாக செய்யக்கூடியதாக.
சரி, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு இரண்டு அரசாங்கங்களும் சம்மதித்திருக்கின்றனவா?
அந்த அளவுக்கு இன்னும் முன்னேறவில்லை. ஆனால் அதிலே ஒத்த கருத்து இருக்கின்றது. அது ஒப்பந்தமாக எழுதப்பட்டால் என்ன, புரிந்துணர்வாக இருந்தாலும் போதியதாக இருக்கும். இரு அரசும் ஒரே கருத்திலே செயல்பட்டாலும் அது போதியதாக இருக்கும். ஒப்பந்தமாக இருந்தால் இன்னும் வலுவாக இருக்கும்.
சரி, இந்த இதெல்லாம் செய்கிறீர்கள், ஆனால் போக விருப்பம் இல்லாதவர்களை என்ன செய்வதாக உத்தேசம்?
அவரவர் தாங்களாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது, அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்த ஒரு முடிவு இது. யாரையுமே யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அவர்களுடைய முடிவுகளை பொறுத்தளவிலே நாங்கள் என்னென்ன சூழ்நிலைகள் எம்மை எதிர்நோக்கி இருக்கின்றது என்பதை மக்களை கொண்டே வெளிக்கொண்டு வந்தோம். அப்படி என்று சொன்னால், ஒன்று, இந்த நாட்டிலே தொடர்ந்து இந்தியாவிலே இருப்பது ஒரு ஒரு வழி. அதற்கு வசதிகள் எப்படி? அப்படி என்று சொன்னால், இத்தனை கோடி மக்களுக்குள் ஒருவராக அவர்களால் இருக்க முடியுமா? இல்லை, இன்னொரு நாட்டுக்கு போக வாய்ப்புகள் எதுவும் இருக்கின்றனவா? இல்லை, சொந்த நாட்டுக்கு உரிமையோடு சென்று அந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டுமா என்று வித்தியாசமான சூழ்நிலைகளை பற்றி மக்களே சிந்தித்து, இவற்றில் எல்லாத்திலும் சிறந்தது எம் சொந்த மண்ணுக்கு நாங்கள் திரும்பி எங்கள் நாட்டை கட்டி எழுப்புவதுதான் நல்லது என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு உருவாகியுள்ளது.
இந்த வழிமுறையின் முடிவு 2015க்குள் தெரிந்துவிடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
சற்று நாள் எடுக்கும். காரணம் என்னவென்றால், பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு இடைநிறுத்தி யாரும் செல்வது நல்லதல்ல. படிப்புகளை முடித்து செல்லக்கூடியதாக திட்டமிடப்பட்டு அதை செய்ய வேண்டும்.
இந்த முதலமைச்சர்
மாதத்திலே படிப்புகள் முடியும் போது ஒரு சாரார் புறப்படுவார்கள். அதை போல தங்களுடைய கடமைகள் பொறுப்புகளை பார்த்து முடிவுகள் எடுக்கப்படும். ஏறத்தாழ 100,000 பேர் இருக்கிற காரணத்தினாலே அது 2-3 ஆண்டுகளில் தான் இந்த நாடு திரும்பல் நிகழ்வு நடக்கும்.
ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு அடிப்படையாக அவர் சொல்வது, மற்றொரு காரணமாக அவர் சொல்லியிருப்பது, அங்கே காணி பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கின்றன, இவர் இந்த விஷயத்தில் எங்களோடு சேர்ந்து நீங்கள் போரிடவும் வேண்டும், அதற்காகவும் நீங்கள் வேண்டும் என்று சொல்வது ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஆள் திரட்டுவது போல இருக்கிறது என்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுகிறது. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
நிலத்தை பொறுத்தளவிலே எங்களுக்கு நிலம் வேண்டும், அதிலே ஒரு சிறு குடியிருப்பு வேண்டும் என்பது அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதில் அரசியலே இல்லை. இருந்த நிலத்தை மீண்டும் பெறுவது என்பது அரசியல் அல்ல. நாங்கள் வேறு நாட்டை கொண்டு போய் ஒரு இடத்தை கேட்கவில்லை. எங்களுடைய சொந்த உரிமையை நாங்கள் மீட்டெடுப்பது அரசியல் அல்ல.
இவ்வளவு காலம் இங்கே கழித்தவர்களுக்கு இந்த குடியுரிமை என்ற பிரச்சனையை வந்து 2nd generation அந்த கோரிக்கை எழுந்தால் அதை இந்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை சிலரால் முன்வைக்கப்படுகிறது. அதிலே நியாயம் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா?
இலங்கையில் இருந்து இந்திய வம்சாவளியினர் இந்திய குடியுரிமை பெற்று இந்தியாவுக்கு திரும்பினார்கள். இந்த சந்திப்புகளிலே அப்படி 1964 வந்தவர்களுடைய வம்சாவளியினரை அந்த கூட்டங்களுக்கு அழைத்திருந்தோம். அவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதையும் அவர்கள் தங்கள் இந்த மக்களுக்கு பகிர்ந்து சொன்னார்கள். இந்தியாவில் அவர்கள் இவ்வளவு கஷ்டப்படும் பொழுது எமக்கென்று ஒரு நாடு இருக்கின்றது, எமக்கென்று ஒரு இடம் இருக்கிறது, வானளாவ வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அரசியல் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. அந்த தீர்க்காத அரசியல் பிரச்சனையை தீர்க்க நாங்களும் தோள் கொடுத்து சேர்ந்து பிரச்சனையை தீர்த்து நல்ல வாழ்க்கை வாழ்வோம் என்ற ஒரு முடிவுதான் நல்ல முடிவு.